வீட்டு வாடகை செலுத்த போராடி வரும் குறைந்த வருமானம் உடையவர்கள் விரைவில் அரசு அமைக்கவிருக்கும் வங்கியொன்றிலிருந்து உதவி பெற முடியும். வீட்டு வாடகை குறித்த பல புகார்கள் அரசியல் மயப்படுத்தப்பட்டு வரும் இவ்வேளையில் அரசு இந்த புதிய நடவடிக்கையில் இறங்கியுள்ளது. வருமானம் குறைவானவர்களுக்கு வீட்டு வாடகை கடனுக்காக ஒரு வங்கியொன்றை அமைக்க முடியுமா என்று பரிசீலிக்க ஒரு பணிக்குழுவை அரசு நியமித்துள்ளது. வீட்டு வாடகை கட்ட முடியாமல் மன அழுத்தத்தை எதிர்கொள்ளும் குறைந்த வருமானம் உடையவர்கள் எண்ணிக்கை வளர்ந்து கொண்டே வருகிறது என்றும் அவர்களுக்கு இந்த வங்கி உதவும் என்றும் கருவூல காப்பாளர் ஸ்காட் மாரிசன் தெரிவித்தார்.
If they can't be in sustainable, reliable accommodation, all of the other problems get harder. The problems of joblessness, the problems of other ailments that they have to deal with, the problems of disabilities, all of these things get harder to deal with if you don't have secure, sustainable accommodation.
மேற்கு ஆஸ்திரேலிய மாநில அவை தேர்தல் நாளை நடைபெற இருக்கிறது. தற்போது எதிர்கட்சியில் இருக்கும் லேபர் கட்சி தேர்தலில் வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்புகள் கூறுகின்றன. இன்றுடன் முடிவடையும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட மாநில எதிர்க்கட்சித் தலைவர் மார்க் மெக்கவன் கடந்த 8 வருடங்களாக கோயலிஷன் ஆட்சியில் இருந்த மாநிலம் பிரச்சனைகளால் சூழப்பட்டிருக்கிறது என்று கூறினார்.
In Western Australia, we now have the highest unemployment rate in Australia. The worst meth usage in Australia, perhaps, are the world. The longest waiting lists in history and the worst ambulance ramping in history. And a government that just breaks promises every single day. It's time for a fresh start.
இதேவேளை லேபர் கட்சி தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தால் மாநிலத்தின் கடன் தொகை கணிசமான அளவு அதிகரிக்கும் என்று Premier Colin Barnett எச்சரித்தார்.
So what's the alternative? What's going to happen if the McGowan government is elected? Well, you can let debt go through the roof. Debt's higher than I like now, but it's not out of control, and we have a clear plan to reduce it dramatically. Under Mark McGowan, there is no plan at all, no acknowledgement that we need to deal with our debt situation.
தற்போது இருக்கும் ஆசனங்களுடன் அதிகப்படியாக இன்னமும் 10 ஆசனங்கள் பெற்றால் மட்டுமே லேபர் கட்சி தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. மேற்கு ஆஸ்திரேலியாவில் தேர்தலில் வாக்களிப்பு ஆரம்பமாக முன்னரே ஒன் நேஷன் கட்சி ஒரு ஆசனத்தை இழந்துவிட்டது. 4 வாரங்கள் மட்டுமே இந்த கட்சியில் உறுப்பினராக இருந்த ஸ்காபரோ தொகுதி வேட்பாளர் மார்கரெட் டாட் தான் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்தார். தேர்தல் பிரச்சார காலத்தில் ஒன் நேஷன் கட்சியிலிருந்து விலகும் 5வது வேட்பாளர் இவர் என்பது நோக்கத்தக்கது. தனது குடும்பத்துடன் அதிக நேரம் செலவிடப் போவதாக காரணம் காட்டி ஒரு மூத்த லேபர் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் அரசியலை விட்டு விலகினார். முன்னாள் அமைச்சரும் இப்போது ஏர்லி சைல்ட்ஹுட் அண்ட் டெவலப்மெண்ட் பேச்சாளருமான கேட் எலிஸ் தான் அரசியலிலிருந்து விலகுவதற்கு சொந்த சூழ்நிலையே காரணம் என்றும் எதிர்காலத்தில் வேறு பெண்கள் அரசியலில் ஈடுபட நினைக்கும் போது தனது முடிவு அதற்கு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாது என்று கேட்டுக்கொண்டார்.
I'm someone who has had a child as a member of parliament who has benefited from the flexibility that we get in our workplace that most workers just don't get. I also work alongside countless colleagues who are great parents and who are great members of parliament and show that you can do both. This is about what works for me and what works for my family. It is not a generalized reflection on the way it has to be for all women or for all parents.
வியாபார நிறுவனங்கள் டிஜிட்டல் செயற்பாடுகளுக்கு தயாராகிவிட்டால் தமது இருப்பை இழந்துவிடும் ஆபத்து உள்ளது என்று ஒரு புதிய அறிக்கை சொல்கிறது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபோட்டிக்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் என்பவற்றை நிறுவனங்கள் இனியும் உதாசீனம் செய்ய முடியாது என்று அந்த அறிக்கை அறிவுறுத்துகிறது. ஆஸ்திரேலிய நிறுவனங்களில் 9% நிறுவனங்கள் மட்டுமே எதிர்காலத்திற்கு தம்மை தயாராக வைத்திருக்கும் செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளன என்று டிலாய்ட் என்ற நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கை கூறுகிறது. இந்த அறியாமையில் அரசும் விதிவிலக்கு அல்ல என்று அறிக்கையின் ஆசிரியர் டேவிட் பிரவுன் ABC ஊடகத்திடம் கூறினார்.
And if we just sort of stay with the workplace for a moment, what we see is those organizations are nimble, they're agile, so they're moving away from sort of more hierarchical structures to more team of team types of structures. With respect to the workforce itself, they're embracing what I think of as hot, warm and cold bodies. Mm-hmm. So hot bodies are being those that are full-time, warm bodies being those that are more contingent, and we're seeing quite a significant increase in the contingent workforce. And now an emergence of the cold bodies, which is the robotics, the cognitive agents. And so the organizations that are embracing that and not standing back from it are those that are becoming more future ready.
இனி விளையாட்டு செய்திகளில் முதலில் ரக்பி லீக். NRL எனப்படும் நேஷனல் ரக்பி லீக் பந்தயங்கள் அனைத்திலுமிருந்து வெஸ்ட் டைகர்ஸ் வீரர் டிம் சிமோனா தடை செய்யப்பட்டுள்ளார். போட்டிகளின் போது பந்தயத்தில் ஈடுபட்டார் என்றும் தொண்டு நிறுவனங்களுக்கு பணம் சேர்ப்பதாக சொல்லிவிட்டு சுயலாபம் சம்பாதித்துக் கொண்டார் என்றும் டிம் சிமோனா குறித்து NRL இயக்குநர் டாட் கிரீன்பர்க் குற்றம் சுமத்தினார்.
I don't think he had a good reason for it. He understood exactly what he was doing. He knew it was wrong and he knew the consequences. He did it anyway.
அடுத்து கிரிக்கெட். DRS முறையை ஆஸ்திரேலிய அணித் தலைவர் ஸ்டீவன் ஸ்மித் தவறாக பயன்படுத்திய சர்ச்சை தொடர்பாக இந்தியா ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியங்கள் அறிக்கை மோதலில் ஈடுபட்டன. இதற்கிடையே நேற்றிரவு இந்த பிரச்சினைக்கு சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் முற்றுப்புள்ளி வைத்தது. ICC வெளியிட்டுள்ள அறிக்கையில் பெங்களூரு டெஸ்டில் நடந்த சம்பவம் தொடர்பாக ICC நடத்தை விதிப்படி எந்த வீரருக்கு எதிராகவும் குற்றம் சுமத்தப்படவில்லை என்பதை உறுதி செய்கிறோம். ஸ்டீவன் ஸ்மித் மற்றும் விராட் கோலி நடந்து கொண்ட விதம் குறித்து ICC பரிசீலித்தது, முடிவில் அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை என்ற முடிவுக்கு வந்திருக்கிறோம் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குயின்ஸ்லாந்து மற்றும் தெற்கு ஆஸ்திரேலிய மாநிலங்களில் இருந்த மக்களின் மரபணுக்களை பகுப்பாய்வு செய்த ஆஸ்திரேலியன் சென்டர் ஃபார் ஏன்ஷியன் DNA என்ற அமைப்பு அதன் முடிவுகளை நேச்சர் என்ற பத்திரிகையில் இன்று வெளியிட்டுள்ளது. பூர்வீக மக்கள் சுமார் 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆஸ்திரேலியா முழுவதும் குடியிருந்தனர் என்றும் அப்போது நியூகினிக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையில் தரைவழி தொடர்பு இருந்தது என்றும் அந்த ஆய்வை முன்னெடுத்த ஆலன் கூப்பர் குறிப்பிட்டார். 1928 ஆண்டுக்கும் 1970 ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் பூர்வீக மக்கள் அவர்களது இயல்பு வாழ் இடங்களிலிருந்து பிரிக்கப்பட்டார்கள். அவர்களை திருடப்பட்ட தலைமுறையினர் என்று பொதுவாக அழைப்பார்கள். நாளடைவில் அவர்களது பூர்வீகம் என்ன என்பது மறக்கப்பட்ட நிலையில் தற்போதைய ஆய்வு அவர்களுக்கு நம்பிக்கை தருவதாக அமைகிறது. மரபணுவை ஆராய்ந்து அவர்கள் எந்த தேசத்தை சார்ந்தவர்கள் என்று இப்பொழுது அறிய முடியும். இத்துடன் செய்திச் சுருள் நிறைவு பெறுகிறது.